தலை வா உன்னை வணங்க, என் தலை மேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தா நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நமாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தினுடைய 5ஆம் வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு சில சிந்தனைகளோடு நாம் சிந்தித்து இருக்கின்றோம். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வை, நம்முடைய செயல்களை, எண்ணங்களை திருப்பி பார்க்க வைக்கின்றது. இந்த தவக்காலம் அற்புதமான ஒரு காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்வை இறைவன் முன்னிலையிலே சீர்தூக்கி பார்த்து நான் எப்படி நடந்து வந்திருக்கின்றேன், வாழ்ந்து வந்திருக்கின்றேன், இனி இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே நான் எப்படி வாழப்போகின்றேன், என்னுடைய வாழ்வும் வார்த்தையும் செயலும் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்று இறைவனோடு ஒப்பிட்டு நம்மையே சீர்தூக்கி பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலமாக இருக்கின்றது. அதிலும் இன்றைய நாளிலே, இன்றைய நற்செய்தியிலே, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்லவன் எழில் நடவான் என்ற வார்த்தைகளுக்கேற்ப நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு ஒளியில் இருக்கின்றோம், ஒளியை பார்க்கின்றோம், ஆனால் நம் உள்ளமோ இருள் சூழ்ந்த உள்ளமாக இருக்கின்றது. நம்முடைய கண்களுக்கு ஒளியாக இருந்தாலும் வாழ்வு பல நேரங்களிலே இருளடைந்த வாழ்வாக, துக்கம் நிறைந்த வாழ்வாக, துயரங்கள் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது நாம் இறைவனை பற்றி கொள்கின்றோமோ, இறைவனுடைய வார்த்தையை வாழ்கின்றோமோ, அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதுதான் நாம் அந்த ஒளியை, ஒளியாம் இறைவனை நம்மால் காண முடியும். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய அந்த ஒளியை, வார்த்தையை காண்பதற்காக நம்முடைய இருளடைந்த இந்த பாவங்களை, துக்கங்கள், குறைகளை நீக்கி நாம் இறைவனுடைய ஒளியை கண்டு தொடர்ந்து இறைவனுடைய வழியிலே பயணிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறை ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் நினைத்து மன வருந்தி மன்னிப்பு பெற்று தூய உள்ளத்தோடு ஒரே குடும்பமாக பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், க கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக அன்புமிக்க இறைவா சொல்லற்கரிய முதலாளும் எல்லா ஆசைகளாலும் நாங்கள் செல்வராக்கப்பட்டுள்ளோ இவ்வாறு பழமையிலிருந்து நாங்கள் புதுமைக்கு மாறுவதன் வழியாக விண்ணரசின் மாட்சிக்கு எங்களையே தயார் செய்வோமாக உம்மோடு தூயாவின் ஒன்றேப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ
இறைவாக்கின தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2:41-62 வரை உள்ள திருவசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீ அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் எனக்கு எதிராக பொய் சாண்டு சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பழி எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்வால் திரும்பி, நீ என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ராயேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள், இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சாண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லோரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பர்க்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன, மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விழா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார், அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன், அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறி தவற செய்துவிட்டது, நீங்கள் இருவரும் இஸ்ரவேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள், அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள், ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கர்வாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும், ஏனெனில் உன்னை இருக்கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி, தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோ பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விலை நிலம் போல பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விலை நிலம் போல பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னில் உயர்ந்தது அவராலே. பால் நிலைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே மனம் தேற்றுவார் பலனூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாதையும் பால் வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையார் வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால் வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையார் வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை எவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய்த்திரவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தியோர் தம் வழிகளில் திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 12-20 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகரீர், உம் சான்று செல்லாது என்றார். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும், ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையோடு என்னோடு இருக்கிறார், அவரோடு சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா. என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை.
இது கிறிஸ்துவின்
நற்செய்தி
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் ஐந்தாம் வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை இயேசு நற்செய்தியின் வழியாக நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள், ஆனால் நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு இத்தாலி நாளிதழிலே இந்த ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு தாய் குழந்தை இடத்துல சென்று இரண்டு பழங்களை வைத்திருந்த அந்த குழந்தை இடத்துல எனக்கு ஒரு பழத்தை கொடு என்று சொல்லி அந்த தாய் கேட்கிறார். அந்த குழந்தை மேலும் கீழும் பார்த்து கொண்டு யோசித்துவிட்டு பொறுமையாக ஒரு பழத்தை கடிக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பழத்தையும் கடிக்கிறது. அப்போது தாய் யோசிக்கிறார், இந்த குழந்தை என்னுடைய பிள்ளை, நான் ஒரு பழத்தை கேட்கிறேன், என்னிடத்திலே கொடுக்க மாட்டேங்கிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த குழந்தை உடனடியாக கொண்டு வந்து ஒரு பழத்தை நீட்டி, அம்மா இந்த பழம் சுவையாக இருக்கிறது, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த தாயிடத்திலே கொடுக்கிறது. அப்போதுதான் அந்த தாய் யோசித்து பார்க்கிறார், என்னுடைய குழந்தை சுயநலத்தில் அல்ல, மாறாக என் மீது அதிக அன்பு கொண்டதன் காரணத்திற்காக ரெண்டு பழத்தையும் சுவைத்து பார்த்துவிட்டு ஒரு பழத்தை, நல்ல பழத்தை எனக்கு தருகிறது என்று சொல்லி மகிழ்ச்சி கொள்கிறார். இந்த நிகழ்வை அந்த ஆசிரியர் எழுதிவிட்டு சொல்கிறார், பல நேரங்களிலே நாம் உடனடியாக தீர்ப்பை வழங்கி விடுகிறோம். ஒருவரை பார்த்த உடனேயே அல்லது பிறர் சரியில்லை என்று சொல்லி நாம் உடனடியாக தீர்ப்பை வழங்கி விடுகிறோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நமக்கு தருபவர் அல்ல, மாறாக நம்மை அன்பு செய்யக்கூடியவர், நமக்கு நிறைவான ஒரு வாழ்வை தரக்கூடியவர். அதைதான் இந்நற்செய்தியின் தொடக்கத்தில் இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நானே இந்த உலகின் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக என்னை பின்தொடரக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் அந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே உடனடியாக ஒருவரை பார்க்கிற போது அவரை தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று தீர்ப்பிடுவது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், எங்கே இருவர் மூவர் கூடியிருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இன்று எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அங்கு பல நேரங்களிலே நாம் பிறரை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிறரை பற்றி பேச வேண்டுமென்றால் அது மிகவும் இனிப்பானதாக, அல்லது பிறரை பற்றி குறை சொல்ல வேண்டுமென்றால் பல நேரங்களிலே அது மிகவும் சுவையான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தவக்காலத்திலே இயேசு நமக்கு தரக்கூடிய செய்தி, நான் உலக போக்கின்படி தீர்ப்பளிப்பவர் அல்ல, மாறாக நான் உங்களை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறேன், முழுமையான ஒரு வாழ்வை தரக்கூடியவனாக இருக்கிறேன், அதற்காக தான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இயேசு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். தவறான தீர்ப்பு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதை உளவியலாளர்கள் நான்கு வகைகளிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உளவியல் சிந்தனையோடு சேர்த்து விவிலியத்திலும் இந்த நான்கு சிந்தனைகளை எப்படி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, பல நேரங்களிலே மேலோட்டமான தீர்ப்பு, சூப்பர்ஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட். நாம் ஒருவரை பார்த்த உடனேயே அவரை மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அவரை பற்றி நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் யோவான செய்தி அதிகாரம் 7:24 சொல்கிறது, வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பளிக்காதீர்கள், நீதியின்படி நீங்கள் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருங்கள் சொல் என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களில் ஒருவரை பார்த்த உடனேயே, அதாவது சூப்பர்ஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட், மேலோட்டமான தீர்ப்பை, அவரை பற்றிய ஒரு மேலோட்டமான கருத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 18:13 நமக்கு சொல்கிறது, உண்மைகளை ஆராய்வதற்கு முன்பாக முடிவுகளை எடுப்பது முட்டாள்தனம் என்று சொல்கிறது. பல நேரங்களிலே ஒருவரை பார்த்த உடனேயே நாம் அவருடைய தோற்றத்தை அல்லது அவரை பற்றி கேள்விப்பட்ட நிகழ்வுகளை நாம் வைத்து கொண்டு அவரை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமான ஒரு தீர்ப்பை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது தவறான தீர்ப்பு என்று சொல்லி உளவியலாளர்களும் சொல்கிறார்கள். விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக பாசாங்குத்தனமான ஒரு தீர்ப்பு, அதாவது ஹிப்போக்ரிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இதுவும் மிகவும் தவறான ஒரு தீர்ப்பு. பல நேரங்களிலே நாம் ஒருவரை பார்த்த பிறகு அவரை நாம் ஏதோ ஒரு நினைப்பு வைத்து கொண்டு அவரை நாம் மேலோ அதை நாம் அவரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ரோமையர் அதிகாரம் 2:2 ஒன்று அழகாக நமக்கு சொல்கிறது, பிறருடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு முன்பாக நீங்கள் அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு நீங்கள் தவறை சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர் செய்தது தவறா? இந்த நான் தொடக்கத்தில் சொன்ன நிகழ்வு, அந்த குழந்தை தாய் கேட்ட உடனேயே தரவில்லை, ஆனால் தன் தாய் உடனடியாக தன்னுடைய குழந்தையை பற்றி தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இது ஹிப்போக்ரிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மத்திய நச்செய்தி அதிகாரம் 6:2, 5, மற்றும் 15 நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசேயர்கள் ஹிப்போக்ரிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டை மக்கள் மீது, அதாவது பாசாங்குத்தனமான ஒரு தீர்ப்பை அந்த மக்கள் மீது செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இயேசு கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் ஜெபிப்பது வெளிவேடமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பரிசேயர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களை கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இது மிகவும் தவறான ஒரு தீர்ப்பு என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக கடுமையாக மன்னிக்க முடியாத ஒரு தீர்ப்பை நாம் பல நேரங்களிலே தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டை, அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டை மிகவும் கண்டிப்போடு நாம் திருத்தக்கூடியவர்களாக நினைத்து கொண்டு அவர்களை நாம் துன்பப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஊதாரி மனிதனுடைய ஓமையில் நாம் அழகாக பார்க்கிறோம். அந்த மூத்த மகன் தன்னை பற்றிய நிலையை உணர்ந்து கொள்ளவில்லை, அவன் வீட்டிற்கு வெளியேயே நிற்கிறான் என்று சொல்லி நச்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். காரணம், அவன் தன்னை உணர்ந்து கொள்ளவில்லை, தன்னுடைய சகோதரனை மன்னிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய தந்தையை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் அவன் வீட்டிற்குள் வருவதற்கே யோசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். காரணம், அவன் மன்னிக்க முடியாத ஒரு தீர்ப்பை அவன் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய தம்பி எல்லாவிதமான சொத்தையும் விற்றுவிட்டான், எல்லாவிதமான செயல்பாடுகளையும் செய்துவிட்டான், ஆனால் தந்தை அவனை மன்னிக்கிறார், என்னால் மன்னிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை தான் நச்செய்தியாளர் அழகாக வீட்டிற்கு வெளியேவே நிற்கிறான் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் மத்திய நச்செய்தி அதிகாரம் 7:2 சொல்கிறது, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். பல நேரங்களிலே நாம் அளிக்கக்கூடிய தீர்ப்புக்கள் நம்மை பாதிக்கக்கூடியதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் கண்டிப்பான மன்னிக்க முடியாத ஒரு தீர்ப்பு என்று சொல்லி உறவியலாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான்காவது, உண்மைக்கு மாறான ஒரு தீர்ப்பு. நீதிமொழிகள் அதிகாரம் 19:5 நமக்கு சொல்கிறது, பொய் சாட்சி சொல்வது தவறான தீர்ப்பு. பல நேரங்களிலே நாம் பொய் சாட்சி, ஒருவருக்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய பொய்கள் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை சொல்லக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அது உண்மைக்கு மாறான ஒரு தீர்ப்பு. இதைதான் நீதிமொழி தீத்து அதிகாரம் 3:2 சொல்கிறது, பெயரை நாம் பல நேரங்களிலே பிறருடைய பெயரை அவதூறாக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். ஒருவரை பற்றி நாம் தவறாக சொல்கிறோம், அல்லது ஒருவரை பற்றி வேணுமென்றே தவறாக, அவர் நல்லவர் என்று தெரிந்திருந்தும் அவரை பற்றி உண்மைக்கு எதிராக நாம் செய்கிறோம் என்றால் அது மிகவும் தவறான காரியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இதைதான், உலக போக்கின்படி நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய உலகிலே நாம் மேலோட்டமான ஒரு தீர்ப்பை, அல்லது பாசாங்கமான ஒரு தீர்ப்பை, அல்லது கடுமையாக மன்னிக்க முடியாத ஒரு தீர்ப்பை, உண்மைக்கு மாறான ஒரு தீர்ப்பை நாம் பல நேரங்களிலே நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியிலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இயேசு, நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக வரவில்லை என்று சொல்லி தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் மைக்கேல் ஜே ஜோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உளவியலாளர் அழகாக சொல்கிறார், மிக குறைந்த அளவே தீர்ப்பை நாம் ஒருவர் மீது கொடுக்கிற போது நாம் சிறப்பாக இருக்கிறோம். அவர் இதை விவரித்து சொல்கிற போது அவர் சொல்கிறார், பல நேரங்களிலே நாம் ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அவரை பற்றிய நெகட்டிவ் திங்கிங், அதாவது எதிர்மறையான சிந்தனைகளை நாம் முழுமையாக தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது பல நேரங்களிலே அவர்களை பற்றிய தீர்ப்பை அதிகமாக நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போது நாம் பிறரை பற்றி அதிகமாக தீர்ப்பு வழங்காமல் இருக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தொடக்கத்தில் நான் சொன்னேன், எங்கே இருவர் மூவர் கூடியிருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருந்தார். இந்த நாளிலே எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அங்கு பிறரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இத்தாலியிலே நான் படித்து கொண்டிருந்த போது, நான் அந்த பங்குகளுக்கு செல்கிற போது இரவு நேரத்தில் இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள். அதிலும் வயது முதிர்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கங்கே உட்கார்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். எனக்கு தொடக்கத்தில் அவர்கள் மத்தியிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு தயக்கமாக இருந்தது. காரணம், அவர்கள் என்ன பேசுவார்களோ, எது பேசுவார்களோ, ஏன் நாம் போய் அங்கே அமர்ந்து, ஆனால் அழைப்பார்கள் அவர்கள், நீங்கள் வந்து அமர வேண்டும், வந்து பேச வேண்டும் என்றெல்லாம் சொன்னபோது எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. ஒரு முறை என்னோடு இருந்த ஒரு தந்தையோடு நான் சென்றபோது அந்த தந்தை மிகவும் சகஜமாக சென்று அந்த மக்களோடு அமர்ந்து பேச ஆரம்பித்தார். நான் நினைத்து கொண்டேன், இந்தியாவிலே எப்படி மக்கள் இருவர் மூவர் சேர்ந்து உட்கார்ந்து பேசுனாங்கன்னா இன்றைக்கி சண்டையை பற்றி அல்லது பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதுபோல் ஒரு உரையாடல் அங்கு நடந்து கொண்டிருக்கும் என்று என்னுடைய எண்ணத்தில் இருந்தது. ஆனால் அங்கு போய் அமர்ந்து அவர்களோடு உட்கார்ந்திருந்த போது தான் எனக்கு தெரிந்தது, அந்த மக்கள் இரண்டு காரியங்களை மட்டும் பேசி கொண்டிருந்தார்கள். ஒன்று, அவர்கள் இரண்டாம் உலக போரிலே எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக, அவளுடைய உணவு முறைகளை இன்று என்ன சமைத்தோம், எப்படி சமைக்கலாம் என்றெல்லாம் அவர்கள், இந்த இரண்டு காரியங்களை மட்டும்தான் அவர்கள் அதிகமாக பேசி கொண்டிருந்தார்கள். இதை மட்டும்தான் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பங்கு தந்தையத்தை நான் கேட்டேன், இந்த மக்கள் எல்லோரும் இதைதான் பேசுவார்களா என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், ஃபாதர், நீங்கள் எப்போதுமே இந்த மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து தாராளமாக பேசலாம். காரணம் என்னன்னா, இந்த மக்கள் மற்றவங்களை பற்றி பேச மாட்டாங்க, அவங்கள பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. இல்லாட்டினா அந்த உலக போரில், ரெண்டாம் உலக போரில் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க தாத்தா பாட்டி சொன்ன கதையெல்லாம் உட்காந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லாட்டினா அவங்களுடைய சாப்பாட்டு, இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யலாம், இந்நாளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ரெசிபியெல்லாம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போய் உட்காந்து பேசலாம் ஃபாதர் அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் தைரியமாக அந்த மக்களோடு போய் உட்கார்ந்து பேசுறது உண்டு. காரணம், அவர்கள் பிறரை குறை சொல்வதற்காக அல்லது பிறரை பற்றி பேசுவதற்காக அவர்கள் பேசவில்லை. பல நேரங்களிலே நாம் பிறரை பற்றி தவறாக பேச வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களிலே நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்நச்சியில் இயேசு, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் பிறரை தவறாக சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதன் முதல் வாசகத்திலையும் நாம் பார்க்கிறோம், சூசனாவுக்கு எதிராக மூன்று நபர்கள் குற்றம் சாட்டக்கூடியவர்களாக, தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மூன்று நபர்களுக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இதுதான் இயேசு சொல்கிறார், என்னை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள் என்றால், நான் உலகின் ஒளியாக இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இன்று நாம் இந்த பிறரை தீர்ப்பிடுவதை எப்படி தடுக்க முடியும், எப்படி தடுக்கலாம் என்று சிந்திக்கிற போது இதை ஐந்து வகைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, பிறரை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த ஐந்து காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியுமா, முழுமையாக தெரியுமா? பல நேரங்களிலே அறகுறையாக ஒருவரை பற்றி நாம் புரிந்து கொண்டு அவரை பற்றி தவறான கருத்துக்களை நாம் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். முழுமையாக ஒருவரை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவரை பற்றி நாம் பேசுவதற்கு நான் தகுதி உள்ளவன் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நாம் பல நேரங்களிலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு ஒருவரை பற்றி, நாம் பேசக்கூடிய நபர்களை பற்றி எனக்கு முழுமையாக தெரியுமா? இரண்டாவதாக, ஒவ்வொருவரும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா நபர்களும் ஒரே நபர்கள் போல இருக்க முடியாது. உங்கள் சொந்த விருப்பத்திலிருந்து பிறரை தீர்ப்பிட முடியாது. எப்படி, எனக்கு வந்து கடைக்கு செல்ல வேண்டும் அல்லது கடையில் சென்று பல பொருட்களை இந்த வார இறுதி நாட்களிலே சனி ஞாயிறிலே சென்று வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கும். ஆனால் அதே ஆசை பிறரிடத்திலே இருக்கிறது என்றால் அதை நான் குற்றம் சுமத்த முடியாது. அல்லது எனக்கு விருப்பம் இருக்காது, பிறருக்கு அது விருப்பமாக இருக்கும், அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லி நாம் சுட்டி காட்ட முடியாது. காரணம், ஒருவர் மற்றவரிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவர் மற்றவரிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பிறரை தீர்ப்பளிக்கும் போது நாம் இந்த மற்றவர்களுக்கு செய்ய விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த இயேசுவின் வாக்கை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி தவறாக நாம் பேசுகிறோம் என்றால், பிறர் என்னை பற்றி இப்படி தவறாக பேசினால் எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறரை தீர்ப்பளிக்கும் போது அந்த இடத்தில் என்னை நான் வைத்து பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான்காவதாக, ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை என்பது மிகவும் முக்கியமானதாக ஒன்று இன்று தேவைப்படுகிறது. ஒருவருக்கு தவறு செய்துவிட்டார் என்றால் அவருக்கு இரண்டாவது வாய்ப்பை தருவது தவறல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, நீங்கள் உங்களை வரையறுத்து கொள்ள வேண்டும். நைட்டிங்கேல் என்று சொல்லப்படக்கூடியவர் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடும் போது நீங்கள் அவர்களை வரையறுக்கவில்லை, மாறாக உங்களை நீங்களே வரையறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களை தீர்ப்பளிப்பதற்கு முன்பாக நம்மை பற்றிய ஒரு சிந்தனையை நாம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐந்து காரியங்களை நாம் முன்னிலைப்படுத்துவது போது, அதாவது முழுமையான ஒரு நபரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பிறரை தீர்ப்பளிக்கும் போது அந்த இடத்தில் நம்மை வைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளுதல் சகிப்புத்தன்மை என்கின்ற கொள்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும், நாம் நம்மை வரையறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐந்து காரியங்களை நாம் முன்னிலைப்படுத்துகிற போது, பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நாம் வரையறுத்து கொள்கிற போது, நாம் பிறரை தீர்ப்பிடுவது சரியான ஒரு தீர்ப்பாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இயேசு இந்நச்சிதிலே நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு அதைதான் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் இறைவனில் ஒளிமிக்க மக்களாக வாழ வேண்டுமென்றால், இறைவனை ஒளியாக நாம் பின்பற்றுகிறோம் என்றால், இறைவன் நமக்கு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் பிறரை குற்றப்படுத்தி அல்லது தீர்ப்பிடுகிற போது இறைவன் நமக்கு ஒளியாக இருப்பதில்லை, மாறாக நாம் இருளின் மக்களாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாம் ஒளியின் மக்களாக, கடவுளை பின்பற்றக்கூடிய மக்களாக, பிறரை தீர்ப்பிடாமல் அவர்களோடு இணைந்து செல்லக்கூடிய மக்களாக வாழ வளர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் நம்மோடு துணையாக இருக்கிறார். ஆமேன்.
வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பழியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பழியாக நானும் இணைகின்றே, காணிக்கையேற்றிடுவா, காணிக்கையேற்றிடுவா.